أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
ياس والقرآن الحكيم. إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم. لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiyalah. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير. وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما وجدنا عليه آباءنا أولو كان الشيطان يدعوهم إلى عذاب السعير. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பின்பற்றியவர்கள், அவர்களை பின்பற்றியவர்களை பின்பற்றிய இந்த சமுதாயத்திற்காக பல்வேறு சேவைகள் செய்த சில இமாம்களுடைய வரலாற்றை நாம் சொன்னோம். பொதுவாக நமது நாடுகளிலே, நமது நாட்டில் மட்டுமில்லை உலக நாடுகளிலேயே சுன்னி ஷியா என்று இருவகையான பிரிவுகளில் ஒரு சில பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக கூட அது இருந்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிற சகோதரர்கள் விரும்பியதாலும் வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் கேட்கின்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கேட்டு இதை பிற மக்களுக்கு சொல்கின்ற மக்களாக கேட்கின்றவர்கள் மாறிவிட்டால் பல்வேறு பிரச்சனைகள் குறைவாகி சமுதாயத்தில் நல்ல சில சூழ்நிலை உருவாறு காரணமாக அமையும். ஏனென்றால் நம்முடைய இஸ்லாமிய ஞானத்தை பற்றி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிற வேதனைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் அவர்கள் சார்ந்திருக்கிற தொழில்களை பற்றி தெரியாமல் யாரும் எந்த வேலையும் செய்வதே இல்லை. அதை தெரிந்த பின்னர் அதற்காக பல காலங்கள் அதை பழகிய பிறகுதான், அதில் அனுபவப்பட்ட பிறகுதான் இந்த வேலை ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமியை நம்ம எடுத்து ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க எடுத்துக்கோங்க. இங்கே வந்தவங்களில் 20 வயசுலேருந்து 10, 15, 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் 50, 60 வயசுக்குள்ள ஆட்கள் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இதில் அதிகமான சகோதரர் நம்ம ஒவ்வொரு நம்ம நெஞ்சில் கை வச்சு நம்மளில் இப்போ தொழுதுவங்க, சிறு பிள்ளைகளை தொழுதுவங்க இருப்பீங்க, சில பேர் இங்கே வந்து கூட தொழுகை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் 15, 16 வயசு 10, 20 வயசு 20 பேர் தொழுதுருப்பீங்க. தொழுது யாராவது ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருக்காது அதிகம் பேர். தொழுக ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த தொழுகை எப்போது கடமையானது, இந்த கடமையான தொழுகையை கூட்டுத் தொழுகையாக எப்படி யார் நிறைவேற்றினார்கள், அதை நமக்கு சொல்லி தந்தவர்கள் யார், அதை எப்படியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்று தெரிந்து கொண்டு தொழுதவர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? அப்படி கேட்டா நிறைய பேர் கம்மி தான். அப்ப தொழுகையே கடமையான விஷயங்களை தெரியாமல் தொழக்கூடிய மக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல்வேறு அடிக்கடி சொல்லுவேன், அதாவது உங்கள்ட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலையை பத்தி கேட்டுட்டா ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்கறான், அவர் சொல்ல ஆரம்பிச்சா கேட்கிற சங்கடப்பட்டு போற அளவுக்கு சொல்லிடுவாங்க, அவர் விடமாட்டாரான்னு கேட்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட்டை யார்ட்டா இஸ்லாத்தை பற்றி மாற்று சகோதரர்கள் கேட்டாங்கடா நாளைக்கு வாங்குங்கிறது, இஸ்லாத்தை கேட்டா நாளைக்கு வாங்க. ஏன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஏன் சொல்லுங்க பாப்போம். இல்ல நாளைக்கு வர சொல்றீங்க, பரவாயில்ல நீங்க கேட்டு சொல்லு சொல்லிட்டீங்க. நாளைக்கு என்ன செய்வாங்க, முதல் நாள் முந்தி வந்து நம்மள்ட்ட அசரத்து நாளைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றேன், இஸ்லாத்தை பத்தி கேட்கறா சொல்லி விடுங்க. அப்ப இந்த அவங்க அவங்க சார்ந்த தொழில அழகா பெரு சொல்றவங்க இஸ்லாத்தை பத்தி கேட்டா மட்டும் நாளைக்கு வாங்கலாம். அப்ப என்ன அர்த்தம், நமக்கு இஸ்லாம் தெரியாது, தெரியாதுங்கிற கவலை மட்டும் இல்ல அந்த வேலை நமக்கு இல்லை அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் நாம் இருக்கிறோம். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது நம்முடைய விலை மதிக்க முடியாத உயர்ந்த சொத்து. இது ஒன்றுதான் இறைவனத்தின் நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தரப்போகிறது. எனவே இது சம்பந்தமாக விஷயம் படிங்க, படிக்கிற விஷயம் பிற மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நேற்று வரக்கூடிய சில சகோதர சில கேள்வி கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு, இப்படி செய்யக்கூடாதா, அப்படி செய்யக்கூடாதா, ஏன் அப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப என்ன காரணம், இது சம்பந்தம் ஞானமே இல்லாம இருக்கனால. திருமறை குர்ஆன் அதனுடைய விளக்கமாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகள் மிக தெளிவாக மிக அழகான முறையில் விளங்கக்கூடிய எல்லா சின்ன பிள்ளை கூட விளங்குற மாதிரி ஸல்லல்லாஹு விளக்கியிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை விளக்கத்தை விட வேற நல்லா விளக்க முடியுமா? அல்லாஹ் ஒன்றை விளக்குறான், அல்லாஹ்வுடைய தூதரை விளக்குறாங்க. இவர்கள் இருவரை விட இன்னொருவர் மூன்றாமவர் நன்றாக விளக்கமாக சொன்னார் யாரா சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா மிகப்பெரிய ஆபத்து. அப்ப அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் சொன்னதை விட விளக்கமாக யாரும் சொல்ல முடியாது என்ற இந்த சிந்தனை முதல் நமக்கு வரணும். அப்ப அல்லாஹ் சொன்ன செய்திகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு பிற மக்களுக்கு சொன்னா அதுதான் சரியான விளக்கமும் கூட, தெளிவான விளக்கமும் கூட. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்திற்கு மத்தியில் மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஒன்றை சொன்னார்கள் சஹாபாக்கள் எல்லாம் நல்ல எல்லா செய்தியும் சொல்லிட்டு அவங்கள சொல்றாங்க, தரத்துக்கும் உங்களை வெள்ள வெளியேர் என்ற மிக தெளிவான மார்க்கத்தில் உங்களை விட்டு விட்டேன். இப்ப விட்டுக்கிறாங்க, இந்த நான் விட்டு சென்ற இந்த வெள்ள வெளியேர் என்று தெளிவாக பிரகாசமா இருக்கிற இந்த மார்க்கத்தில் சௌதா என்று கருப்பு என்ற பகுதியே இல்லை, லைலுகா கநஹாரிகா என்றார்கள். அங்கு இரவு என்று சொல்வதற்கு ஒரு வார்த்தையே கிடையாது, எல்லாமே பகல் தான். அர்த்தம் தெளிவு, அதுல விளக்கம் இல்லை, சரியான புரியல என்று சொல்வதற்கு இடமே இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். மட்டுமில்லாமல் அவர்கள் செய்த ஒரே ஹஜ் கடைசி ஹஜ், ஒண்ணுதான் செய்தாங்க கடைசி ஹஜ் சொல்லுவோம், அவங்க கடைசி காலத்தில் செய்த ஹஜ் அல்ல, நிறைய செய்தாங்க அது கடைசியில் இல்ல, கடைசி காலத்தில் அவங்க அதோட அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சிச்சு, அந்த வருஷம் மறுவாஜில் அவங்க இல்ல. அந்த ஹஜ்ஜின் போது ஏராளமான செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை ஒழுங்கா சொல்லிட்டேனான்னு கேட்டாங்க. ஆம் யாரோ சொல்லலாம். தன்னுடைய கையை வானத்திற்கு போய் விரலை வாயத்துக்கு கொடுத்து அல்லாஹ் மஷ்ஹத் அல்லாஹ் மூணு பேர் சொல்றாங்க. யா அல்லாஹ், எந்த பணிக்காக என்னை நீ அனுப்பினாயோ, அது எந்த மக்களுக்கு என்னை அனுப்பினாயோ அந்த மக்களே சொல்லிட்டாங்க. நின்று என்ன சொல்லிட்டாங்க, முழுமையா சொல்லிவிட்டாங்க. நீயே சாட்சின்னு அல்லாஹ் சாட்சி ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை மிக அழகாக தெளிவாக விளக்கி சொல்லிவிட்டார்கள். அப்ப இருளே இல்லை என்று சொன்ன மார்க்கம் எப்படி தெரியுது, வெளிச்சமே இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு. எங்க பார்த்தா எந்த அளவுக்கு, தொழுகையில கூட இந்த 1400 பிறகு எங்க கை கட்டுன்னு தெரியலையே. துப்புளுக்கள் கட்டவா, துப்புளுக்கு மேல கட்டவா, இப்ப ஒரு கூட்டம் வந்திருக்கானுவோ, நெஞ்சில் கட்டுறங்கிறானுவோ, இது புதுசா சொல்றாங்க. எதை செய்யறதே தெரியல சில சில மேதாவிகள். அதனால பள்ளிக்கும் போறது இல்லை. இவ்வளவு சண்டை போட்டு முடிக்கட்டும் அப்புறம் போறேன். எவ்வளவு புத்திசாலி பாருங்க. ஆனா இந்த பிரச்சனை 1400 பிறகு வந்திருக்குத, இது யாருடைய குறை யோசிக்கணும்ல. அப்ப இஸ்லாம் என்பது யாருடைய சொத்து, ஒரு தனிநபர் சொத்து அல்ல. அப்ப ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரியாதனால என்னமோ அவர் நிறைய விளக்கம் தெரிஞ்ச மாதிரியும் இவங்க புதுசா சொல்றாங்களா, இவருக்கு எல்லாமே இதுதான் புதுதான். அப்ப எதுவுமே தெரியல. அப்ப தெரியாத ஒருவர் புதிது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப மார்க்கம் என்றால் என்ன என்பதை நாம் அழகாக தெரியணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்படி சொல்றா பாருங்க, அலம் தரம், நீங்க சிந்திச்சு பார்க்க கூடாதா, இப்படி கேக்குறா பாருங்க, நீங்க சிந்திச்சு பார்க்க கூடாதா, என்ன பார்க்கறாங்க, அன்னல்லாஹ சஹரலக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் உங்களுக்கு வானங்களிலே உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசதியாக நீங்கள் பயன்படுத்துற அளவிற்கு அழகா வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். வஸ்பக அலைக்கும், உங்கள் மீது முழுமையாக முழுமைப்படுத்தியிருக்கிறான். நியாமகு தன்னுடைய அருள் பாக்கியங்களை முழுமையாக தந்திருக்கிறான். லாகிரத்தன் பாத்திரத்தன், நீங்கள் பகிரங்கமாக பார்த்தாலும், உங்களுடைய புறத்தோற்றத்தை பார்த்தாலும், உங்கள் அகத்தோற்றத்தை பார்த்தாலும், நீங்கள் உங்களை சுற்றுச்சூழல் எங்கு சுத்தி பார்த்தாலும், எல்லாமே யாருக்குரியது, அல்லாஹ். பூமி யாருக்குரியதுங்க, ஒரு சொல்றாங்க இப்படி சிந்திக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு யாருக்காவது அல்லாஹுடைய கற்பனை அல்லாஹ் திட்டத்தை நடக்குதுங்கிற விஷயத்தில் வெறுப்பு இருந்தா, அல்லாஹ் சொல்றதா ரசூலா சொல்றாங்க, அல்லாஹுடைய பூமியை விட்டு வெளியேறி விடுங்கள், அல்லாஹுடைய வானத்துக்கு கீழே வாழாதீங்க, போய் வேறு ரப்ப நீங்க தேடிக்குங்க, எங்க போறது. அப்ப எல்லாம் யாருடைய பூமி, அல்லாஹுடைய பூமி. நம்ம தலையத்துக்குனா வானம், தலையத்துக்கு கீழே குறிஞ்சா பூமி. அப்ப வானம் பூமி அல்லாஹுக்குரிய வானத்திலிருந்து பெற வேண்டிய, பூமியிலிருந்து பெற வேண்டிய எல்லா அருள் பாக்க நிரப்ப அல்லாஹ் கூடமா கொடுத்துட்டா சொல்லி சொல்றேன் சொல்ல வரலாம் பாருங்க. இதை ஏன் அல்லாஹ் சொல்றான், இதை முதல் சிந்திங்க. மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த பாக்கியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சா தன் அறியாம கண்ணீர் விட்டு அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். இவ்வளவு பிரமாண்ட ஒரு வீடு கட்டுறதுக்கு படுற பாட சுபகானல்லாம், சவுதியில முழு வாழ்க்கை கழிஞ்சு போயிடுது. வீடு கட்டும் போது 90% பெரிய சம்பளம் பரவாயில்லை, கடன் வாங்கி ஆரம்பிப்பாங்க, போறது வரைக்கும் கடன் அடைக்கிறதே காலம் கழிஞ்சு போயிடும். அவங்க நெட்ல ஒரு செய்தி பார்த்தா சுபகானல்லாம், ஒரு வீட்டை கட்டினாரு அவங்க மன விருப்பப்படி, வரணும்னு சொல்லும் போது இப்ப வராதிங்க, உங்க பக்கத்து வீட்டுக்கார ஒரு கார் வாங்கிட்டு, கார் வாங்கிட்டு வாங்க, காரும் வாங்கிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்காக சிரமப்பட்டு அவரு கஷ்டம் எழுதுறாரு, காரும் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ணு சொல்ல, அதையும் வாங்கி பிடிச்சிட்டு ஊருக்கு வர்றாரு லீவ்ல, நீங்கள படிச்சு நினைக்கிறேன். ஊருக்கு வந்து ஏர்போர்ட்ல என்ன செய்து வந்துச்சு, டாக்ஸி அனுப்புங்க, பிணமா தான் வந்து சேர்றாரு. சுபஹானல்லாஹ், என்ன சொன்னாங்க அவங்க, புது கார்ல ஏத்திடாதீங்க, புது வீட்டில் கொண்டு வச்சிடாதீங்க. அவர் கெட்டின வீட்டுக்கும் போக முடியல, கெட்டின கார்ல ஏற முடியல. இதுதாங்க மனித நிலைமை. அப்ப இதெல்லாம் மனசு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றான், வமினன் நாசி, இந்த மக்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மையு ஜாதிலு ஃபில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தர்க்கித்துக் கொள்ளக்கூடியவர்கள், பிரச்சனை செய்யக்கூடியவர்கள், தகராறு செய்யக்கூடிய இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல தகராறு, அல்லாஹ் விஷயம் தகராறு செய்யலாம், எப்படி தகராறு பண்றான் அல்லாஹ் சொல்றான், பிகைரி அலிமின், எந்த ஞானம் இல்லாமல், எந்த அறிவும் இல்லாமல் பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். வலாஹுதன், இன்னும் சரியான வழியும் இல்லாம வழியும், வலா கிதாபி முனீர், மனிதனுடைய வாழ்க்கையை ஒளிவூட்டுவதற்காகவே இறைவன் தரப்பட்டிருக்கிற வேத ஞானம் இல்லாமல். வரல என்ன சொல்ல பாருங்க, ஒரு மனுஷன் அல்ல அவன் கொடுக்க வேண்டிய எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து அவனுக்கு எல்லா வகையான அருள்களை நிரப்புடமாக கொடுத்த பின்னர் இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த ஞானமும் இல்லைங்கிறான். அப்ப எந்த ஞானம், என்ன அர்த்தம், அல்லாஹ் வழிகாட்டுவதற்காகவே ஏற்படுத்தி தூதுகளை பற்றி தெரியவில்லை, அவர்கள் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த வேதத்தை பற்றி தெரியவில்லை, இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் சில மக்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். யார் தெரியுமா இவங்க? நீ நல்லா தெரிஞ்ச போனாலும் சொன்ன, இந்த வாரம் சொல்ற, நீ தெரிஞ்சுக்க. இது 31 அத்தியாயத்தை குறிச்சு ஞாபகம், 31 அத்தியாயத்துல 20-21 வசனம் எப்படி எல்லாம் சொல்ல பாருங்க. அப்ப அறிவில்லைங்கிறதுக்கு அல்ல ஒரு ஆதாரம் சொல்றான். குர்ஆனை பற்றிய ஹதீஸை பற்றிய ஞானம் இல்லாதவர் யார் என்பதற்கு எல்லாருக்கும் ஒரு அளவு. என்ன சொல்றான்? வைதா கீழமுத்தபிரு, அவங்களிடத்துல யாரிடத்துல இந்த ஞானம் இல்லாதவர்கள், ஞானம் யாரும் தெரியும் இல்ல, வேதம் பற்றிய ஞானம், குர்ஆனை பற்றிய ஹதீஸை பற்றி நபிமாருடைய வாழ்க்கை பற்றி தெரியாத ஒரு மனிதன் யார் என்றா, அப்படிப்பட்ட மனிதன் தெரிஞ்சு எல்லாம் சொல்றான். வைதா கீழமுத்தபிரும்மான்சல்லா, அல்லாஹ் இறக்கி அந்த ஒளிவூட்டக்கூடிய வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை தான் பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள் சொல்லிட்டு அல்ல நிறைய வசனம் அடுத்தது வருது. இந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு படிச்சு பாருங்க. 31:20-21 நிறைய பேர் படிக்க நினைப்பீங்க, படிக்க மாட்டீங்க. ஏன்னா அடிக்கடி கேட்டு படத்தோட கேட்டது நிறைய பேர் கம்மன் இருப்பாங்க படிக்க நடத்தும். நீ இப்ப படிச்சு பாருங்க, இந்த குறை தாங்க, படிக்காத குறை தான் இஸ்லாத்தை பத்தி நிறைய பேருக்கு சொல்ல என்ன புதுசாக கேட்கறது காரணம். அல்ல என்ன சொல்ல பாருங்க, இப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் எந்த வழியில் கண்டோம் அதுதான் பின்பற்ற சொல்கிறார்கள் சொல்லி என்ன சொல்றாங்க பாருங்க. அவ்வளவுக்கான ஷைத்தான், அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்றாங்களா, முன்னோர்களாராம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவ்வளவுக்கான ஷைத்தான் இவர்களை ஷைத்தான் நரகத்திற்காக அழைத்தாலுமா அவளை பின்பற்றி போவார்கள். இவர்கள் இவர்களை அழைத்தால் நரகத்திற்காக அழைத்தால் அவர்களையா பின்பற்றி போவார்கள் என்ன கேக்குறான், விளங்குதா என்ன சொல்றான்? அப்படி அல்ல, இவங்க யார வந்து முன்னோர்கள் குர்ஆனுக்கு எதிராக சொல்றாங்களோ, அப்ப குர்ஆனுக்கு எதிராக ஒரு ஆள் சொல்லி இருந்தால் அவர் யாருதான்? மனிதன் அல்ல, ஷைத்தான் அல்ல சொல்றான். அப்ப அவங்க அழைக்கிற அழைப்பு எங்க போய் சேருது? நரகத்திற்குரிய அழைப்புங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி விவாதிப்பதாக இருந்தால், செய்வதாக இருந்தால் என்னெல்லாம் தேவை? குர்ஆன் பற்றிய ஞானம். அப்ப குர்ஆன் என்ன என்ன எந்த காலத்து இறங்குச்சு, என்னெல்லாம் இறங்கியிருக்கு, எப்படி எல்லாம் இறங்கியிருக்கிறது, அந்த குர்ஆனை விளக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழிகாட்டுதல், இந்த ரெண்டும் இல்லாம ஒருத்த விவாதித்தானா அவன் யாரு? நரகத்திற்குரியவன் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21 காலம், மக்காவில் 13 மதீனாவில் 10 இந்த 23 கால வாழ்க்கையில் அழைத்தார்களே, அதுதான் எனது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் இறக்கிய திருமறை குர்ஆனுடைய போதனை நபிகள் நாயகம் விளக்கி காட்டி வாழ்க்கை முறையில் சல்லல்லாஹு வாழ்க்கைய அந்த 23 கால வாழ்க்கை மட்டும் இல்ல, 63 காலத்தை எண்ணி பார்த்து அவங்க சொன்ன செய்தியை எழுதி எண்ணி பார்த்து சொன்னா அந்த ஒவ்வொரு நாளுக்கும் அந்த விஷயங்களை பார்க்கும் போது இவ்வளவு சொல்லியிருக்க முடியும்னு அதிசயமா இருக்கு. அந்த அளவுக்கு ரசூல் சொல்லிருக்காங்க, மனிதன் கடைபிடிக்க வேண்டிய எல்லா செய்ய சொல்லி கட்டுறான். அப்ப நமக்கு என்ன குறைண்டா இப்ப இந்த விஷயங்களை நாம ஆய்வு செய்யாதனால, படிக்காதனால, தெரியாதனால என்ன இது மாற்றமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கிற கேள்வி நமக்கு வருகிறது. அவங்க அசல நம்ம தெரிஞ்சிட்டா இந்த பிரச்சனை ஏற்படாது. இது மட்டும் இல்ல, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அடிக்கடி சொல்ல சொல்லு சொல்லு என்று சொல்றான். இப்படி நிறைய செய்தி சொன்னாங்க. அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபி சொல்றாங்களா, வன்னஹாதா சிராதி முஸ்தகீமன், சஹாபாக்கெல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கிற போது என்ன செய்யறாங்கன்னா ஒரு கோடு போடுறாங்க, நேர் ஒரு கோடு போட்டாங்க. அந்த நேர்கோட்டுக்கு பக்கவாட்டில் 2 கோடுகள் போட்டாங்க. ஒரு அதிபர் வந்து 2 கோடு போட்டாங்க, எதுனா சப்போ 4 முதல் கோடு ஒன்று, ஆமா அதிகப்படி 2 4 மொத்தம் 5 கோடு போட்டாங்களாம். போட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆயத்தை படிக்கிறாங்க, வன்னஹாதா சிராதி முஸ்தகீமன், என்னுடைய வழி இதுதான், இதுதான் சரியான வழி, மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்ப்பதில் சரியான நேரான வழி இதுதான் சொல்லாங்களாம். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அந்த ஆயத்து, அல்லாஹ் சொல்ல சொல்ல அப்படி சொல்ல, ஃபத்தபிஉஹு, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு கோடு போடுறாங்க, சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி ஒரு கோடு போட்டு பூமியில் உட்கார்ந்து விளையாடுற மாதிரி கோடு போட்டு இந்த கோட்டிலே போங்க, இதை பின்பற்றுங்கள், இதுதான் ஏன் வழி. வலா தத்தமியோ சுபுலங்கிறான் அல்ல சொன்ன எப்படி சொல்றாங்க, இந்த வழிதான் என்னுடைய வழி, இந்த வழியிலே போங்க, பல்வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்ப திருமறை குர்ஆனுடைய ஹதீஸை பார்வையில அல்லாஹ்வுடைய வழிகள் எது மட்டும் தான், எது வழி? ஒரே ஒரு வழிதான். அப்ப ஒரு வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், பல்வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் இதிலும் பெருமா சொல்றான். பாருங்க, இதை பின்பற்றுங்க மட்டும் விடல, என்ன சொல்றான், இது அல்லாத பல்வேறு வழிகள் பின்பற்றாதீர்கள். அப்படி பின்பற்ற என்ன நடக்கும், அது பின்பற்ற என்ன தப்பு அப்படி கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், நீங்க அப்படி பின்பற்றினால் அல்லாஹுடைய வழி விட்டு உங்களை பிரித்து விடும். அப்ப அல்லாஹ் எந்த வழியை காட்டினானோ அந்த வழி பிரிச்சுதான் எங்க போவாது, எங்க போவோம், நரகத்துக்கு. அல்லாஹ் காட்டாத வழிக்கு போயிடும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றான். எப்படி தாலிக்கும் வசாக்கும் பிஹில் அல்லக்கும் தத்தகூர், இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு செய்யற உபதேசம். இதற்காக நீங்கள் அல்லாஹை பயந்து வாழ்வதற்காக. அப்ப இறையச்சத்தோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும், அல்லாஹை பயப்பட வேண்டும் என்று இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 32 ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு வழிதான் சரியான வழி. இந்த செய்தி வந்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷனது 6வது அத்தியாயத்தில் 153 வசனம் சொல்றான். 6வது அத்தியாயம் 153 வசனம் ஏன் சொல்றேன், இப்படி பாக்குறதுக்காக நீ படிச்சு பாருங்க. அப்ப இப்படி இந்த ஆயத்துக்கு ஒரு ஹதீஸ் விளக்கம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோட்டை போட்டு விட்டு பக்கவாட்டில் ரெண்டு கோட்டை போட்டார்கள், பக்கத்தில் ரெண்டு கோட்டை போட்டு சில கோட்டை போட்டாங்க, போட்டு என்ன சொல்றாங்க விளக்கம் சொல்ல பாருங்க. கால ஹாதிஹி ஸுல், இந்த இடது பக்கம் வலது பக்கம் போட்டிருக்க இந்த கோடுகள் எல்லாம், இந்த கோடுகள் இருக்கிறதே இதுல எந்த ஒரு கோட்டிலையும் செய்தித்தாள் இல்லாத கோடே இல்லை என்றார்கள். நேர ஒரு கோடு போட்டு இதுதான் நான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வழி, நேரான வழி என்று சொல்லிவிட்டு என்ன செய்றாங்க, பக்கத்தில் ஒரு கோட்டை சொல்றாங்க, இந்த கோட்டில் எந்த கோட்டில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தாலும் பின்பற்ற ஆரம்பித்தாலும் அது யாருடைய வழிங்க, ஷைத்தானுடைய வழி. இப்படி சொல்லி சொல்றான். பிறகு இந்த ஆயத்தை படிச்சு காட்டினா இது அகமது ஹதீஸ் கிதாப் இருக்கு, அதுல வரக்கூடிய செய்தி நாயகம் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு 4 வழி இருக்கு, 4 வழி வரலாம் வரக்கூடாதா, 4 வழி மட்டும் கவனமா சொல்லுவாங்க, 5 வழி சொன்னா என்ன, 3 சொன்னா என்ன, 4 ஞாபகமா சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு 4 வழி இருக்குதான், அந்த 4 வழியில புகுந்தால் வீட்டில் போலாம்ல, போலாம் தானே, போல போக முடியாதா, போலாம் தான். எங்கெல்லாமோ நதிகள் ஓடுகின்றன, அந்த நதிகளுடைய தண்ணி எல்லாம் எங்க போய் சேருது, கடல்ல போய் சேருது. அப்ப எந்த நதியில போனாலும் எங்க போய் சேர்ந்துடலாம், கடல் போய் சேர்ந்து. உதாரணம் கேட்கற நல்லா இருக்குது, சரிதான், இது தவறே இல்லை. ஆனா வீடு கட்டுனவன் அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி 4 வழி போக முடியும், அவன் என்ன செய்யறான், வீட்டு கட்டும் போது ஒரு வழியை வச்சு அதுக்கு முன்னால் சோறு கட்டிட்டான், உள்ள போக முடியுமா, ஒரு வாசல் வச்சுட்டு அதை சுத்தி உள்ள போக முடியாது, சோறு கட்டிட்டான் போக முடியுமா. அப்ப வழி கட்டினவனே ஒரு வீட்டை கட்டும் போதே அந்த வீட்டை கட்டியவன் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். 4 வழியில 10 வழி வச்சா இங்க பத்துலயும் போகலாம், அந்த 10 வழியும் திறந்து விடணும், அப்படித்தானே, 4 வழி வச்சு 4 திறந்து விட்டு எந்த வழியில வாங்கன்னு சொல்லணும். அப்ப அது மாதிரி அல்லாஹ் அமைச்சு விற்க வீடு இருக்குத, அல்லாஹ் என்ன செய்யல, 4 வழி போடல. இந்த உதாரணம் எல்லாம் எப்ப பொருந்தும், மனிதன் செய்திருந்தால் அவனுடைய அறிவுக்கு ஏற்ப சொல்வதாக இருந்தால், அல்லாஹுடைய வார்த்தைக்கு மாற்றமாக, அல்லாஹுடைய தூளை வார்த்தைக்கு மாற்றமாக எவரும் இன்னொரு உதாரணத்தை சொல்லி இருக்க முடியாது. அப்ப நதிகள் எல்லாம் கடலுக்கு போய் சேருங்க உண்மை, இதெல்லாம் தெரிஞ்ச பரவாயில்லை, ஆனா நீங்க ஏறுற கோடு எங்க போய் சேரணும், அல்லாட்ட போய் சேரணுமா இல்லையா, சொர்க்கம் யாருக்குரிய சொத்தோ, சொர்க்கத்திற்கு யார் எஜமானோ முதலாளியோ அவன் சொல்லல, எப்படி நீங்க 4 வழியில வந்தாலும் எந்த நதியில குதிச்சாலும் எங்க வந்து சேர்ந்துடலாம், கடல் வந்து சேர்ந்துடலாம், அந்த மாதிரி சொர்க்கம் யார் சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தா நாம அதுக்கு மாற்று கருத்தையே சொல்ல முடியாது, ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. அப்ப அல்லாஹ் அமைத்திருக்கிற மார்க்கம் ஒரே ஒரு மார்க்கம் தான், அந்த ஒரே வழிதான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடிய மார்க்கம். அப்ப இந்த அளவுக்கு தெளிவு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கோடு போட்டு காட்டிட்டாங்க. அப்படி கோடு போட்டு காட்டிய வழிக்கு மாற்றமாக இந்த வழிகள் எல்லாம் வருவதற்கு என்ன காரணம், நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, அப்ப எப்படி மதுகம் வந்துச்சு, எப்படி இந்த ஷியா சுன்னிகள் பேர் வந்துச்சு, இப்படி கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஒரு விஷயம் விளங்கிங்க, இருப்பதற்கு தான் ஆதாரம் சொல்லலாமே தவிர இல்லாத என்ன செய்ய முடியாது, ஆதாரம் சொல்ல முடியாது. ஏங்க இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல முடியும், அவங்க போட சண்டைக்கு நம்ம சொல்ல முடியும். அப்ப என்ன நாட்டில் உள்ள விஷயத்துல ஆதாரம் தர முடியாது. ஆனால் வரலாற்றில் படிக்கும் போது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய பேரில் இப்படிப்பட்ட பிளவுகள் பிரிவுகள் எல்லாம் ஏற்பட்டதற்கு ஆதாரம் என்ன, மேல சொன்னவர்கள் ஆயத்து என்னது, இந்த இஸ்லாம் சம்பந்தமாக விவாதிக்கக்கூடியவர்கள் தர்க்கம் செய்யறவர்கள்ட்ட என்ன இல்ல, என்ன ஞானம் இல்ல, வேதம் சம்பந்தமான ஞானம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழி வழிகாட்டுதல் இல்லை, அதனாலதான் இந்த பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்பட்டுகிறது. அப்ப இதற்கு எங்கிருந்து ஏற்பட்டு அதையும் பார்க்கிறோம் வரலாற்றுல. மனிதர்கள் மனிதர்கள் நாம் மனிதர்கள் நாம் எப்போதுமே எந்த செய்தி எடுத்தாலும் பாருங்க, மனிதர்களுக்கு எப்போதும் யாரையாவது ஒரு ஆளை பின்பற்றணும், யாரையாவது ஒரு ஆள் நம்பணும், இது மனிதனுடைய சுபாவத்தில் இயல்பாக ஊறிப்போன ஒன்று. அதிலும் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்திற்கு கூடியவர்களை சார்ந்து இருப்பதில் மனிதர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆட்சியாளரும் தன்னை சார்ந்திருக்க வேண்டியதற்காக வேண்டி அவர்களுக்கு பல சலுகைகள் செய்வதும் உண்டு. அப்ப இந்த பிரச்சனையில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 காலமாக போட்ட இந்த கோடு அவர்களுக்கு அடுத்தபடியாக அதே கோட்டில மக்களை பயணம் செய்து ஆட்சி முறை யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள். செய்துவிட்டு முடித்த உடனே சாரியா என்ற ஒரு நபி தோழி எழுந்திருக்கிறார். சார் கிருபாவதன் சஹாபி எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய இந்த உரை எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நடுநடுங்க வைத்து விட்டன, உங்களுடைய உரை உடைய கண்களை தண்ணீரை வடிக்க வைத்து விட்டது, உங்களுடைய இந்த உரையை நாங்கள் கேட்கிற போது இந்த பிரசங்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பயணி தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு போகிற போது செய்கிற உபதேசத்தை போன்று இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார், அல்லாஹ் தூதரே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சில விஷயங்களை சொல்லுங்களேன் என்கிறார். அப்ப அவருக்கு எப்படி தெரியுது ரசூல் இந்த பிரச்சாரம் எப்படி தெரியுது, கடைசி கால பிரச்சாரமாக நான் கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சாரத்துக்கு நம்ம கூட சொல்லுவோம், என்ன நீ சொல்லிட்டு போறதை பார்த்த ஆளு முடிஞ்சு வரும் போது தெரியுது, அப்படி சில சில சொல்ற விஷயத்தை படிச்சு பேசிக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன விஷயத்தை கேட்டவர் அப்படி சொல்றாரு, நீங்க கண்ணெல்லாம் அப்படி கலங்கி போச்சு, நீங்க சொன்ன சொல்லல உள்ள அப்படி நடுங்கிருச்சு, அப்ப நீங்க சொன்ன இன்னும் கொஞ்சம் உதவி செய்யணும். அப்ப ரசூல் கடைசியா சொல்றாங்க, யார் எனக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறதோ அவர்கள் என்றார்கள், ஏராளமான கருத்து வேறுபாடுகள் ஏறக்கூடிய வரக்கூடிய ஒரு காலத்தை அவர்கள் கண்பார்கள். மனுஷங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை கருத்து வேறுபாடு ஏற்படும், அப்ப நீங்க என்ன செய்யறது, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன், நீங்கள் என்னுடைய நடைமுறையையும் இவருடைய நடைமுறையை இந்த சமுதாயத்திற்கு வழிநடத்த இருக்கிற சொல்லும் போது குலஃபாயி ராஷிதீன்தாங்களா இருந்தாங்க, பொறுப்பு இருந்தா இல்ல, ஆனா அவங்க வார்த்தை சொல்றாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூது என்பதற்கு முன்னெச்சரிக்கையான சில வார்த்தைகள், என்னுடைய நடைமுறையையும் எனக்கு பின்னால் என்னுடைய நடைமுறையை அப்படியே கடைபிடித்து காட்டக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய குலஃபாயி ராஷிதி நேரடி காட்டக்கூடிய ஹலீஃபாக்கள் ஆட்சியாவுடைய வழி சுண்ணத்தையும் நீ கடைபிடித்துக் கொள்ளுங்கள், அதை உறுதியாக நீ பற்றி பிடித்துக் கொள்ள சொல்லி சொன்னாங்க. வையாக்கு முஹதத்தாத்தில் உமூர், உங்களை நான் எச்சரிக்கிறேன், இந்த மார்க்கத்தில் புதிது புதிதாக ஏற்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் தூரமாக நின்று கொள்ளுங்கள். அப்ப ரசூலுடைய வாக்கில் என்ன வருது, என்ன வரும்னு தெரியுது, புது விஷயங்கள் வரும், கருத்து வரும், அப்படி வரும்போது அதை விட்டு நீங்கள் தூரம் விலகி நின்று கொள்ளுங்கள். ஏன் விலகிக்கணும், இன்னக்குள்ள முகதத்தின் பிதா என்றார்கள், இந்த மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அதெல்லாம் நூதனமானவை, எல்லா நூதனமும் வழிகேடுகள் என்றார்கள். மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செய்யாத அங்கீகாரம் அளிக்காத ஒன்றை யாராவது சொன்னால் பேர் என்னது, பிதாத், வழிகேடு, நரகத்திற்குரியவை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்துல வேற யாராவது சொன்னதிலே நன்மை இருக்கும் சொர்க்கம் போகக்கூடியதா இருக்கும்னு சொன்னால் அது யாருக்கு எதிரான பேச்சு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரான பேச்சு. அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுத்தால இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மூமினா இருந்தாலும், ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண், அதே அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய தூதர் விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அதில் வேறு கருத்து கொள்வதற்கு எந்த அதிகாரமே இல்லை என்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால இந்த மார்க்கத்தில் பிதுஅத்துகள் நுழையாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மார்க்கத்தை முறையாக முழுமையாக குலபாய் ராஷிதீங்களும் சொன்னார்கள். அப்ப இதுக்கு மாற்றமான செய்திகளை பிதுஅத்துகள் வழிகேடுகள் நரகத்திற்குரிய என்பதை நம்ம அடையாளமாக தெரிந்து கொள்ளணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு தெளிவாக நமக்கு சொன்ன செய்திகளை சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. சில பேர் நினைச்சிருக்காங்க சஹாபாக்கள் என்ன செய்யிருக்காங்க, இல்லாத புதுசா உருவாக்குறாங்க வச்சாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இப்படி நான் சொல்லும் போது ஒரு சில பேருக்கு, ஏன்னா நீங்க செல்ல சொல்லும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, உடனே சிலர் மடங்கிடுவாங்க. ஏன் மடங்குறாங்க சொல்லுங்க, ஏன் மடங்குறீங்க நீங்களே சொல்ல, அதை பற்றிய மடங்கி சொல்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா சொல்றது சரியா தானே இருக்குது. அப்ப அது பத்தி நமக்கு சரியா இல்லை. அதே மாதிரி உங்க வேலை வந்து யாரும் சொன்னா வச்சுக்க, போடா நான் இதை பத்தி நல்லா படிச்சுட்டு நீ யாரும் சொல்லி இதை நல்லா தெரியும் போடன்னு சொல்லுவோம், ஏத்துக்கவே மாட்டாங்க. அட ஒருவேளை சரியா இருந்தா கூட இவருக்கு ஒத்துக்கிறாரு, நம்ம படிச்சிருக்க இவன் யாரும் சொல்றதுக்கு, அங்கிட்டு போய் மாச்சு தான் செய்வான், ஆனா அவன் ஏத்துக்க மாட்டான். ஆனா மார்க்க விஷயம் சொன்ன உடனே தெரியாதனால அவன் சொன்ன சரியா இருக்குது. ஒரு காலத்து என்னண்டா இந்த மார்க்கத்துல வந்து பிதுஅத்து கூடாது, பூசா பூசா சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே இப்ப சில குழப்பாய் வந்திருக்கிறார்கள், பூசு பூசா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க நம்பாதீங்க. ஏண்டா இவங்க சொல்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு கேள்வி, அவங்க பெரிய பெரிய அறிவுபூர்வமான கேள்வி மாதிரி கேட்பாங்க. இப்போ நாம் காங்கெட்டு போட்டு தொழுகிறோமே, இது மாதிரி பள்ளி ரசூசலன் காலத்தில் இருந்ததா, அப்ப இது விதத்தில் இல்லையா, நீங்கள் ஏன் காங்கெட்டு போட்டுக்கிறீர்கள், கூரை போட்டு தொழுவுங்களேன், மண்ணு பிள்ளையா தொழுவுங்களேன், நீங்க ஏன் வாட்சி கட்டி இருக்கிறீர்கள், வாட்சி கட்டாதீர்கள், டைமெல்லாம் எழுதாதீங்க, நேரத்தை பார்க்காது, என்ன செய்யுங்க, வான சூரிய சந்திரனை பார்த்து கணக்கு சொல்லுங்க என்று சொல்லுவோம். நிறைய பேருக்கு சரிதானே, சரதாசுல ஒட்டகத்தில் போனார்கள், நீங்க பிளேட்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, பைக்ல வந்து இறங்குறீங்க, இதெல்லாம் பிதுகத்து இல்லையா கேட்டோன்னு கொஞ்சம் பேர் அப்படியே விழுந்துறாங்க. சரிதானே, அப்ப இதெல்லாம் பிதுகத்து தானே, அப்ப இவங்க புதுசா சொல்லிட்டு இருக்காங்க, சரிதானங்க, சரியா தெரியல இல்லையா, சரியா இல்லையா, அப்ப அப்படி தெரியும் ஆனா சரியில்லை. ஏன்டா நீங்க நல்லா கவனிங்க, ரசூல் என்ன சொன்னாங்க, ஷர்ரல் உமூர், இந்த மார்க்க விஷயங்களில் புதிதாக ஏற்படுத்தக்கூடியவைகள் எல்லாம் பிதுகத்துனாங்க. அப்ப எதை பிதுகத்து சொல்லல, உலக விஷயம் சொல்லல. சரி, எப்படி சொன்னாங்க உலக விஷயம், அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஒரு பகுதி ஒரு விவசாயம் செய்யற ஆள்கிட்ட அப்படி கடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த பேரித்தம்பழம் ஒட்டு போடுறாங்க, பதியம் படி சொல்லுவாங்கல்ல பதியம், இந்த ஆண் மகன் சேர்த்து பெண் சேர்ந்து சேர்த்து செய்வாங்க, சேர்த்து ஒட்டு போடுவாங்க, ஒட்டு போட்ட மாங்காலாம் போடுவாங்க, ஒட்டு போட என்ன செய்யும், நிறைய மகசூல் கிடைக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடந்து போற போது என்னப்பா செய்யிட்டு இருக்கிறீங்க கேக்குறாங்க. அப்ப ரசூல் சாதி பிடிக்கல போல் செய்தாங்க, விட்டுட்டாங்க, விட்டா எப்போதும் கிடைக்கிற அறுவடையில் எப்போதும் கிடைக்கிற பலன் கிடைக்கல, குறைஞ்சு போச்சு அறுவடை செய்யும் போது. சஹாபாக்கள் சிறந்த பண்பு என்னன்னா அவங்க சொன்னது சரியா இல்லை நடைமுறை அது தவறா பண்ண உடனே போய் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் ஆலோசனை போய் கேட்டு அவங்க தப்பா சொல்லிட்டாங்க சொல்லவே மாட்டாங்க, ஏ சொல்லிடாத அவங்க கோபப்பட்டுவாரு சொல்ல மாட்டாங்க. ஆரையும் தங்களை ஷேகன் வந்துட்டான் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டான், அவன் சொன்ன நடக்கும். எந்த அளவு சொல்லுவாங்கடா, நீ கஷ்டப்பட்டு செய்து பாரு பிறகு நல்லா ஆயிடும். ஆனா உடனே அவங்க கேக்குறாங்க, அல்லாவின் தூதரே நீங்கள் இப்படி சொன்னீங்க, நாங்க இந்த அறுவடை இந்த மகர சேது படத்தை ஒட்டுமுறை போட விட்டுட்டோம், எங்களுக்கு மகசூல் குறைஞ்சு போச்சுக்கிறாங்க. அல்லாவின் தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அழகா சொல்லுவாங்க பாருங்க, நானும் உங்களை போன்ற மனிதன், உலக விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் நான் எதையாவது ஒன்றை சொன்னால் நீங்க அப்படியே கடைபிடிங்கள், மற்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு நீங்க என்ன அதிகமாக தெரிந்திருக்கின்றாங்க. அப்ப விவசாயம் பண்ற வேலையை நான் பார்க்கல, அதுல உங்களுக்கு என்ன இருக்க, நீ யார் யாரால இந்த விவசாயத்தை ஈடுபட்டு உங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்கும், அதை நீங்க அதை செய்துக்கிறீங்கட்டாங்க. அப்ப இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்யணும்னு செய்யல, வரைமுறைப்படுத்தல. அப்ப மார்க்கம் என்பது இன்னொரு கோணம் சேர்ந்தீங்க, மார்க்கம் இருக்குது மார்க்கம், இந்த மார்க்கம் எப்படி விளங்கிக்கீங்க, இது புரிஞ்சுன்னா சரியா வந்துடும், மார்க்கம் அப்படி எப்படி விளங்குவீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, அப்ப தப்பா பின்னர் மாத்திக்கலாம் பிரச்சனை, தப்பா யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இது மார்க்க விஷயம் எப்படி நீங்க சொல்லுவீங்க, வகி வருங்க, வகி வரும், அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வரும், அதுதான் என்னது மார்க்கம். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் வரும், அல்ல குர்ஆன் ரசூல் உள்ளத்தில் அல்ல விளக்கத்தை ஒளி பாய்க்கும் சொல்லுவான். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி தான் மார்க்கம், மற்றவையெல்லாம் நம்ம என்ன செய்யும் உலகத்துல நம்முடைய வசதிக்காக வாய்ப்புக்காக என்ன எது தடுக்கப்படும் அதை எல்லாம் சொல்லிடுவான். உலகத்திலே எதை செய்யக்கூடாதோ உண்ணக்கூடிய உணவுல உடுத்தக்கூடிய உடையில இதெல்லாம் உடுக்கூடாது உண்ணக்கூடாது எல்லாம் சொல்லிடுவான். அப்ப இப்படி சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் யாருடைய செய்திருக்கிறான். அப்ப இது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டு. சரி, அப்படியானா இந்த விதத்தில் எப்படி உள்ள நுழைஞ்சிச்சு இந்த மார்க்கத்தின்? இன்னைக்கு எந்த அளவுக்குண்டா விதத்துல என்னது மார்க்கம்? நம்ம கேட்ட சொன்னா புதுசு புதுசா சொல்றான். யார் சொல்றா? புதுசு புதுசா செய்திருக்கான் பாருங்க, அவன் சொல்றான். அப்ப என்ன சொன்னா, பல காலங்கள் ஊறி போற ஒன்றாக மாறிவிட்டது. அப்ப என்ன, மார்க்கத்தின் பெயரால் மார்க்கம் மற்றவர்கள் பூந்து விட்டது. இது எங்க பூந்துச்சுன்னு சொன்னா, முதல் காலத்துல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி, அதுக்கு பிறகு உமர், அப்புறம் உஸ்மான், பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவங்க காலம் தான் ஆட்சி, இவங்க தான் ஹலிஃபா ராஷிதுடைய வரலாற்றுல. பிறகு அப்துல்லா, உமர் பின் அப்துல் அஜீஸ், இவங்கெல்லாம் நேரான ஆட்சி செய்தவர்கள். இவங்க காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில எந்த வகையான மாற்றம் இல்லாம சரியான முறையில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது இல்லாம தாலாவுடைய கடைசி காலத்தில், அதாவது உமர் இல்லாம தாலா, இந்த நம்ம இஸ்லாமிய ஆட்சி தேர்வு முறை இருக்கு பாருங்க, தேர்வு முறைய இது குரான் இப்படிதான் செய்யணும் செய்யல, சொல்லி தரப்படல. அதனாலதான் ரசூசல் மூத்தான உடனே பிரச்சனை என்னது, நமக்கு யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால அன்னைக்கு தீர்வாக உமர் இல்லாம தாலா என்ன செய்தாங்க, அவ்வளோ கையை பிடிச்சு சொன்னாங்க, நாங்கள் உங்களை எங்களுடைய மார்க்கத்திற்கு, எங்களுடைய உலக விஷயங்களுக்கு உங்களை வழிகாட்டியாக தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை உடன்படிக்கை செய்கிறோம். அது ஒரு காண சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஜீவித காலத்தில், ஹயாத் காலத்தில், அவளை வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நின்று தொழுகை நடத்திய இடத்தில் உங்களை தான் செய்யலாம் நிறுத்தினாங்க. அப்ப சாலையாக எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள், தொழுகை நடத்தக்கூடியவர் தான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்கள் உலக விஷயங்களுக்கும் மாறு தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னு கேட்டா, நான் சொன்னதுக்கான அதுக்கான என்ன இமாமெல்லாம் தலைவராக்கும் சொல்லி ஆசைப்பட்டு கேட்டுறாதீங்க. ஆனா உண்மை அதுதான். ஆனா தொழுகை யார் நடத்தணும், ஊர் தலைவர் நடத்தணும். ஊர் தலைவர் அவரை செய்யணும், தொழுகை நடத்தணும். அவருக்கு என்ன செய்ய அழிப்பு கூட தெரியாது, அவர் நடத்துவாரு. அப்ப அதுக்காண்டி ஒரு ஆள் கூறி, நீ நடந்து நீ தொழுகை நடத்த, நான் இதை பாத்துக்கிறேன். முத்தவல்லினா என்னதான், முத்தவல்லி நடத்தும், நீ சொல்லிவிட முத்தவல்லி என்ன நடத்தும் தெரியாது. அவர் முத்தவல்லி, இவர் இமாம், அவ்வளவுதான். ரெண்டு அரபி வார்த்தை, இதுவும் தமிழ்நாட்டு வார்த்தை மாதிரி வச்சுக்கிட்டாங்க. முத்தவல்லி சொன்னாரு, தலை இமாம் சொன்னார், அவ்வளவுதான். என்னங்க ரெண்டு, ஒரு ஊர்ல ரெண்டு தலைவர் உட்படுவாங்க? முத்தவல்லி தான் தலைவர் தான், இமாம் தான் தலைவர். முத்தவல்லி எதுக்கு தலைவரே? யாராவது மூத்தா போனா அல்லது குழந்தை பிறந்தா, ஏ அவன் சந்தா கட்டுக்கான பாக்கிருக்கான்னு பாரு, அப்பதான் பாத்தி வந்து போன ஆரம்பிச்சான். எது மார்க்க இல்லையோ அதுக்கு தான் இவங்க தலைவர் முத்தவல்லி இமாமும். அப்ப அந்த அளவுக்கு தான் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்குது. அதை சின்ன பெரிய குறை சொல்லுவான், இவன் வந்துருக்கான் ஒரு கூட்டம், உம்மா மூத்தா போல பாத்தே கூட சொல்றான், என்னமோ ஒரு அதுக்கேத்தான் குரானசி வந்த மாதிரி. அப்படியா பொம்படி கூட பாத்தியோட சொல்றாங்களா? அப்ப வடிகிட்ட வந்தான். அப்ப பாத்தியாண்டா என்ன ஒண்ணுமே தெரியாதுனால அப்படி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ உமர் இல்லாத சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஏன் அப்படி சொன்னாங்க, தொழுக நடத்துறா என்ன தேவை, மெயினா என்ன தேவை, குர்ஆனை தெரிஞ்சிருக்கணும். ஏன் குர்ஆன் தெரிஞ்சிருக்கணும், குர்ஆனில் தான் மனிதனுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் இருக்கின்றன. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக திருமறை குர்ஆன் இருந்தால் தான் அந்த குர்ஆனை வைத்து வாழ்க்கை மக்கள் சட்டம் சொல்ல முடியுங்கிறதால அவங்களை தலைவர் வச்சாங்க. அவங்களுக்கு பிறகு அவுபகிர்லா தான் மூத்தான உடனே, பிறகு என்ன உமர் இல்லாத அவங்களே சொன்னாங்க, பிறகு உமர் தான் பொறுப்பேற்றாங்க. உமர் இல்லாம மூத்தா போகும்போது சில குறிப்பிட்ட ஆட்கள் சொல்லி இவங்க செய்யற முடிவு பிறகு அவளை தேர்வு செய்துக்கிட்டாங்க. அந்த குழுவில் என்ன செய்தாங்க, முக்கியமாக ஒரு நாலஞ்சு பேர் எடுத்த குழுவில் ஒரு ஆட்ட பொறுப்பு, நீங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க யாரை தேர்ந்து அவங்களை பொறுப்பாக சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க உஸ்மானை அலியும் ரெண்டு பேர்டையும் பேசி முடிச்சுட்டு உஸ்மானை செய்தாங்க நம்ம பொறுப்பாக்குறாங்க. உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில், அவருடைய ஆட்சி காலங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனைகளுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை, சில ஆட்சியாளர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலையும் பார்க்குறோம். சில பேர் ரொம்ப உமர் இருந்தாலும் உமர் தரவசூல சொல்றாங்க, உமரை பத்தி எந்த அளவுக்கு சொல்றாங்க, உமர் இருந்தாத்துல ஒரு வீதியில போனா ஷைத்தான் இது ஓடுவானா, அந்த எந்த அளவுக்கு ரசூல வீட்டுல இந்த விளையாட்டு தப்படிச்சு விளையாடிட்டு இருக்காங்க, பெண்கள் அடிமை பண்ணி சின்ன பிள்ளைல விளையாட்டிக்கிறது, பெண்கள் விளையாட்டிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள முதல் அவப்புகள் போனாங்க, எல்லாம் விளையாட்டு பேசிட்டு இருந்தாங்க. உமர் இருந்தா வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் தப்பில போட்டு ஒரே ஓட்டம். அப்ப ரசூல உமர் முடிஞ்சுன்னு ரசூல சிரிக்கிறாங்களாம், என்ன சொல்லி சிரிக்கிறாங்க, உமரே உன்னை கண்டன சேர்த்தா ஒரே ஓட்டம் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, இந்த மாதிரி நடந்துச்சு. உடனே அவங்க ஆத்திரப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுக்கு மேல நீங்க செய்தீங்களா, என்னுடைய ஆத்திரப்பட்டு கேட்கலாம். அந்த அளவுக்கு உடனே சொல்லுவாங்க, யாராவது வேணும் வெட்டி குத்தி பண்ணுவாங்க. அல்லாஹும் அவருடைய தூதர் சொன்ன விஷயத்துக்கு மாத்தமா பேசினா உடனே சொல்ல முன்னாடி சொல்லுவாங்க, அல்லாஹ் தூதர் விடுங்க, அந்த தலை வெட்டிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சரியா அவங்க நடத்துறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெரிய கொடைவள்ளல், மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க பேரு உஸ்மான் ரலிமாங்க, செல்வந்தர் உஸ்மான் அப்படிமாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, எது யுத்தத்துக்கு அந்த ரீதி நிதி கொடுக்குறாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, ஒரு ஆள் பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு ஆள் கொடுத்தா வச்சுக்கோங்க, அதை வாங்கினால் என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான் சொல்லுங்க. கவர்மெண்ட்கார அழிக்கணும், அப்போட்டு காசா யார் கொடுக்குறாரு பாரு, இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. இதை உஸ்மான் பெருசா நினைச்சுக்கல, இப்படி எல்லாம் சில விஷயங்கள். இதை அவங்க உடனடியாக என்ன செய்யல, சரியா தவறா என்று சொல்லாதனால இன்னும் சில விஷயங்கள் அவங்க ஆட்சி காலம் நடந்தது அதெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க காலத்தில் நடந்த விஷயங்கள் எனக்கு சொல்ல, எதுக்காக நான் சொல்றது, எது எப்படி இந்த பிரச்சனை ஏற்பட்டது. உஸ்மான் எல்லாம் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு சொல்லுது வாய்ஸ், கொலை செய்தான். கொலை செய்த கொலை செய்யப்பட்ட பின்னர் அதற்கு ஆட்சி அலியல்லாவத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க. அலியல்லாவுடைய காலத்தில் தான் அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தாங்கன்னா, ஒரு சில இந்த இவங்க கொலை செய்தவங்க அதுக்கு கொஞ்சம் துணையாக இருந்தவங்க இப்படிலாம் சேர்ந்து என்ன செய்தாங்க, உஸ்மான் ரலியல்லாவை கொன்றவர் யார் என்று உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் யார் கொலை செய்தாலும் அவன் தான் முன்னிப்பான். சில பார்த்தீங்கன்னா திருட்டு போய் என்ன பண்ணுவான், அவன் திருடுங்களை காட்டுறதுக்காக வேண்டி மற்றவர்கள்லாம் திருட்டு பயல் அந்த பயல் திட்டிகிட்டு இருப்பான். அவன் யாராக இருப்பான், பெரிய துணாக இருப்பான். சில சந்தி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாதிரி பேசுவான், அவன் தான் ஏற்க மாதிரி நடப்பான். அவனுக்கு நல்ல பேர் எல்லாரும் இல்லை, அதுக்கான எல்லாரும் சொல்லல, சில பேர் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்ய கிளப்பி விட்டு உஸ்மா அலியல்லா ஆட்சியில் இதுக்கு முக்கியத்துவம் நாங்கள் அலியல்லாத்தில் கண்டுபிடிப்போம், கொஞ்சம் பொறுங்கண்டாங்க. ஏன்னா அந்த காலத்திலே சில சில பிரச்சனைலாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அதை கவனிச்சு வரணுங்கிறதுக்குள்ள என்ன செய்யிட்டாங்க, கொஞ்சம் தாமதமான உடனே அவன் கட்டி விடுறான். உஸ்மானுடைய கொலையில அரிக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால என்ன செய்யல, உடனே நடவடிக்கை எடுக்கல. வேண்டாம், நீ நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஆள் மேல ஒரு ஆளுக்கு பிரிய வந்துட்டா, பிரிய வந்தவரை இன்னொரு ஏதாவது குறை சொன்னா யாருக்கு பிடிக்காது, அந்த பிரியமா இருக்காங்க பாருங்க, ரொம்ப முகப்பத்தா இருக்கா, அன்பு சேர்த்த பாருங்க, அவனுக்கு பிடிக்காம அவர் சொல்லக்கூடிய குறை நியாயமா சவரிகளாம் பார்க்க மாட்டான். எங்க தலைவர் பத்தி சொன்னியடா, எங்க தலைவர் அப்படி ஆள் என்ன செய்வான்னு கேட்டா, இவரை பத்தி இல்லாதான் இவன் சேர்த்து சொல்ல ஆரம்பிப்பான். அப்ப முதல்ல ஏற்பட்ட பிரச்சனை இங்கதான், அலியல்லாஹு தஆலா மேல சொல்லப்பட்ட குறைகளை நீக்கணும்னு ஆரம்பிச்சவன் அலியல்லாஹு தஆலா தான். எதுக்கே தகுதியான குழந்தைட்டான், தூதராவத்துக்கே தகுதியான அந்த அளவுக்கு வந்துட்டான். அப்ப ஷியா, ஷியா ஷியா எடுத்தா பிரிவு நடத்தும், ஷியா நடத்தும் பிரிவு. ஷியத்து அலியும் முதல்ல இருந்துச்சு முதல் காலத்தில், அலியல்லாஹுடைய பார்ட்டின். அப்ப இப்படி உருவானது, ஆட்சியாளர்களை வைத்து உருவானதுதான் மார்க்கத்தில் நிறைய விஷயம் கொண்டு விட்டாங்க. அப்ப என்ன சுருக்கமா சொல்ல போறதா இருந்தா, எப்போதெல்லாம் ஒரு தனி மனிதன் மீது சமுதாயத்தில் பற்று பாதங்கள் மரியாதை என்ற தலைதூக்கி இருந்துச்சு, அங்கே என்ன ஆரம்பிச்சு, விதத்தில் ஆரம்பிச்சு, அங்கதான் மார்க்கமற்றவர்கள் உருவானது. ஆனா ஒரு சிலர் அதை அவங்க ஹயாத்து காலத்திலே தடுத்து நிப்பாட்டினாங்க, ஒரு சிலர் தடுத்து நிறுத்த நிறுத்த முடியல. இப்படி வளர்ந்து போனதான் என்னது, இந்த வித்யார்த்திகள். அப்ப இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல என்ன, இதை நம்ம சொல்றதுக்கான மெயினா எடுத்தேன். நம்ம நாட்டில் சுன்னத் ஜமா சுன்னத் ஜமாத் இருக்கிறான், சுன்னத் ஜமாத் பள்ளிக்கே யாரும் கூடாது, இந்த என்ன தௌஹீதாக வரக்கூடாது. அப்ப இப்படி அவங்க சொல்றாங்க, இப்ப சொல்லக்கூடியவங்களுக்கே தெரியாது சுன்னத்துனா என்ன ஜமாத்துனா என்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலோ ஹதீஸிலோ என்ன இல்ல, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இல்ல. ரசூலுல்லாஹி சொன்னது என்னது, எனக்கு பின்னர் பனு இஸ்ரவேல் பிரிந்ததை போல இந்த சமுதாயத்தில் 72 கூட்டம் பிரிவாங்க. அதுல என்ன, ஒரு கூட்டத்தை மட்டும் எங்க போண்டாங்க, நரகத்துக்குரியவர்கள். நான் எந்த அணி, நானும் என்னுடைய சஹாபாக்கள் ஜமாத் எதன் இருக்க அதுதான் நாங்க, இது ரசூலுல்லாஹி சொன்னது. ஆனா வா சஹாபி நாங்க, நானும் சஹாபாக்களும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய சஹாபா என்ன சொல்லியிருந்தாங்க, குரானையும் ஹதீஸ், அவ்வளவுதான். அப்ப இந்த ரெண்டுக்கும் மாற்றமானதுக்கு பேர் என்ன, இஸ்லாம் அல்ல. ஆனா பிற்காது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, சஹாபாக்கள் காலம் முடிஞ்சு தாபிகள் காலத்திலையும் கூட அவ்வளவு இல்லை, தாபி காலத்துக்கு பிறகுதான் இந்த விஷயம் தலை தோக்குது. அப்ப அவங்க காலத்துல என்ன செய்தாங்கடா, சுன்னத்துங்கிற வார்த்தை கொண்டு வர்றாங்க, அஹ்லு சுன்னத் அப்படி. அஹ்ல சொந்தக்காரன் அர்த்தம், அதன் அர்த்தம் சொந்தக்காரன். சுன்னத் நடைமுறை, சன்ன அப்படின்னா நடைமுறைப்படுத்தினான், அதிலிருந்து பிறந்த மூல சொல்ல சுன்னத். அப்ப சன்னது சென்ற காலம் நடைமுறைப்படுத்தினான், சுன்னத்தை நடைமுறைப்படுத்துதல், அவ சுன்னத்தை நடைமுறைப்படுத்துறது. இந்த சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு வெறுமை எடுத்த நல்ல அர்த்தம் இல்லை, என்ன அர்த்தம், நடைமுறை. அப்ப சுன்னத் என்று சொன்னால் சுன்னத்துல்லா, நீ குர்ஆன் படிச்சீங்க சுன்னத்துல்லான்னு வரும். அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ் நடைமுறைப்படுத்தினது சுன்னத்து ரசூல் அப்படின்னு அர்த்தம். ரசூல் நடத்தப்படுது சுன்னத்து அபிலஹப் அபூல சுன்னத்து அர்த்தம். இந்த சுன்னத்துங்கிற வார்த்தையை யாரோட சேர்க்கிறோமோ அவங்க அர்த்தம். அப்ப சுன்னத்து அகல் நடந்து சொந்தக்காரர்கள், சுன்னத்துனா நடைமுறைக்கு சொந்தக்காரர்கள், அல் ஜமாத்து கூட்டமைப்பு. அர்த்தமே இல்லை பாருங்க, நடைமுறைக்கும் கூட்டமைப்புக்கும் சொந்தக்காரர். அது கரெக்ட் தான், அவங்க சில நிலவரம் வச்சுக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கூட்டம் வச்சுக்கிறாங்க, அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க, அது தப்பே இல்லை. ஆனா இது ஆரம்ப காலம் எதுக்கு வச்சாங்கன்னா சுன்னத்து 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 ரசூல். எப்போதுமே ஒரு வார்த்தை முழுமையா சொல்லாம என்ன செய்வாங்க, நம்ம பேர் வைக்கிறோம், பேர் முழுமையா சொல்றோம், பாதி பாதி பேரும் சொல்லிச்சு, அர்த்தமே சமயத்துக்கு என்னன்னே தெரியாது, அந்த பேர் உருமாறி போய் என்னமோ சொல்லிட்டு இருப்பான். அப்துல் காரி சொல்லுவான் அவுக்காதரமா, சம்பந்தமே இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஆயிடும். அது மாதிரி அகலு சுன்னத்துவல் ஜமாத்து சுன்னத்து ரசூல், அகலு சுன்னத்து ரசூல் சொன்னாங்க. ஏன்டா இந்த ஷியாக்களை பிரிச்சு காட்டுறதுக்காக இந்த பேரை உருவாக்குனாங்க. அப்ப என்ன சுன்னத்தின் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்த விஷயத்திற்கு அங்கீகரித்த சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஜமாத்தின் யாரே சஹாபாக்கள். அப்ப அந்த அர்த்தத்துல தான் அதை பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த வார்த்தை யார் சொல்லல, யார் சொல்லல, அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ சொல்லல. அப்ப அல்லாஹ் சொன்ன ஒரே சரியான என்னது, குர்ஆன் நபி வழி. இந்த ரெண்டையும் சொல்கிற போது யாரெல்லாம் முன்னோர்கள் சொன்னாங்க அவங்க பூரா யாரு, ஷியாக்கள். நம்ம ஷியா குர்ஆன் அடிப்படையில் ஷியான அர்த்தம், அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார் நம்ம சொல்லும் போது யாரு முன்னோர்கள் சொன்னான்னு அவங்க பூரா யாரு, அவங்க தான் ஷியாக்கள், அவங்க வேற பார்ட்டி அர்த்தம், வேற ஜமாத்து அர்த்தம். இந்த அஹ்லு சுன்னத் ஜமாத் என்பது பிற்காலத்தில் தாபிகள் காலத்தில் யாரை விட்டு பிரித்து காட்டுவதற்காக, ஷியாக்களை விட்டு பிரித்து காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட பேர். என்ன அர்த்தம், அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்து அங்கீகரித்த விஷயத்துக்கு சொந்தக்காரர்கள் ஜமாத் அர்த்தம், சஹாபாக்களுடைய அணிக்கு சொந்தக்காரர்கள், அப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். இதுதான் அந்த நோக்கத்தில் வச்சது. ஆனா வைத்தவர்கள் கூட எப்படி வச்சுட்டாங்கன்னு கேட்டா, நான்கு இமாம்களும் யாருண்டாங்க, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத். நான்கு இமாம்கள் சொன்னதும் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் சொன்னாங்க, தப்பு இல்லை. நான் போறவர் சொன்ன விஷயம் இல்ல, என்ன விஷயம், இமாம்கள் என்ன சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், நீ யாரும் கிட்ட சொல்ல மாட்டீங்க, குர்ஆன் அப்ப இமாம்கள் எல்லாம் சரியான ஹதீஸ் எதுவோ அதுதான் மதிப்பிட்டாங்க, அப்படித்தானே. அப்ப நாங்கள் ஒரு குர்ஆன் இல்லா செய்தி சொன்னா நீங்க பின்பற்றாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை கருத்தில் கொண்டு நான்கு இமாம்களும் யாரு நாங்க, அவரு சுன்னத்துல் ஜமாத். அப்ப அவங்க அது என்ன நாடு என்ன ஆகி போச்சு, குர்ஆன் பேர் இடம்பெயர்ந்து நாலு இமாம்கள் சொன்னதுதான் என்ன ஆயிடுச்சு, அவரு சுன்னத்துல் ஜமாத். இப்ப நம்ம நினைக்கிறாங்க நம்ம ஊர்ல அவரு சொன்ன நடத்தும் கிடையாது, கிடையாது என்ன சொல்லுங்க, அரபி சாமிங்க அவங்களுக்கு மாலிக்குண்டா என்னன்னு தெரியாது, ஹம்பிள் யாருன்னு தெரியாது, அவங்க தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு தான், என்னது ஷாபி ஹனபி. அவ ஷாபி ஹனபி தான் அஹ்லு சுன்னத் ஜமாத் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. சரி இதுல இன்னும் கொஞ்சம் ஷாபி ஹனபி சொல்லக்கூடியவங்கல்ல, இந்த ஷாபி ஹனபி நினைச்சுட்டாங்கடா, இவங்க ரெண்டு மூணு விஷயங்களை இவங்களா சுயமா சொன்னாங்க, பிரிஞ்சு சொன்னாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இல்ல இப்ப உங்களுக்கு நல்ல விளங்குற மாதிரி சொல்றேன், இங்க ஒரு ஒரு பத்து ஐம்பது பேர் இருப்பீங்க, அப்படித்தானே, ஒரு பத்து நூறு பேர் இருபது எழுபது பேருக்கு வச்சுக்கங்களேன், நான் இந்த சொன்ன செய்திய ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு முடிஞ்ச உடனே சொல்லுங்கடா அப்படி சொல்லுவீங்களா, ஒரு சிலர் சொல்லிடுவாங்க, சொல்லினாலும் பரவாயில்ல, சிலர் நான் சொன்னது மாத்தமா சொல்லிடுவாங்க. நடந்தது நடந்தது, நான் சாயந்தரம் பேசிக்கிட்டு சார் என்ன சொன்ன தெரியுமா, நான் ஒரு ஒரு பள்ளியில் பேசுறேன், அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க நின்று தொழுகை தடை செய்திருக்கிறார்கள் பேசினேன், மறுநாள் காலையில தங்கப்பள்ளருக்கான நைட்டு தொழுகை இல்லைன்ட்டான் உடனே மறுநாள் காலையில பாருங்க. அப்ப அரகுரே கேட்டு ஓடுறான், அப்ப குறை சொல்லணுங்கிற நோக்கத்தில் உள்ளவன் பாதி கேக்குறான் பாதி விட்டுறான். இப்ப என்னாச்சு பாத்தீங்களா, அவன் யார் சொல்றா சொல்றான், யார் சொல்றாங்க, நான் சொல்றா சொல்றான், தங்கப்பள்ளன் சொன்னான் கொஞ்சம் மரியாதை குறை சொன்னா தவிர தங்கப்பள்ள நான் சொல்றா சொல்றான். அவன் நானும் சொன்ன இல்ல, அவ கேட்டு நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டானோ அவன், கொஞ்சம் நம்ம பற்ற விழா அப்படிலாம் சொல்லிக்க மாட்டான், பண்ணி அளவுரையா கேட்டு வந்திருக்கிறேன் வா கேட்போம் அப்படின்னு கூடுவாங்க. இப்படி நடக்கும், இப்படிதான் எனக்கு இருக்கு சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்திகளை கேட்டவங்க பார்த்தவங்க என்ன ஏற்பட்டிருக்கு அவனுடைய பார்வையில் கேள்வியில திட்டமிட்டு என்ன என்ன சொல்ல மாதிரி இல்ல திட்டமிட்டு இல்ல அவங்களுடைய பார்வையிலும் கேள்வியும் சந்தர்ப்பம் வரலாம்ல, அங்க இருந்து சொல்றவரு நான் இப்படி கையை காட்டுறேன் வச்சுங்க. நீங்க சொல்ல முன்னால கொஞ்சம் அஞ்சு விரல் நீட்டு காட்டினாரு இல்லையா, நாங்க அங்கிருந்து பார்த்து மூணு விரலும் காட்டினாரு. சில நேரத்தில் வந்து இதுலயே சண்டை வந்துடும். அப்படி இப்ப பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அஞ்சு அஞ்சு விரல் காட்ட வச்சுட்டு சொல்லுவாரு இவரு. இல்ல நான் பார்த்தேன், என்ன அஞ்சு விரல் பேசி நான் பார்த்தேன், நான் கடைசியில் பாத்துட்டு நான் என்ன கூடனா அவன் அவன் அவருக்கு சொல்லுங்க இப்படி சண்டை வந்துடும் பாத்தீங்களா, நடக்குல்ல. இதுதான் இந்த பிரச்சனை காரணம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல்ல மாற்று கருத்தே இல்லை. கேட்டவர்கள் அதை சொல்லும் போது என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கூடுதல் குறைவா சொல்லுகிறாங்க. ஆனாலும் அவருடைய அடித்த உள்ளத்துல வந்து யாருக்கு என்ன கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் மாற்றம் சொல்லக்கூடாது என்ற விஷயம் உறுதியா இருந்தாங்க. சரி, நமக்கு எப்படி தெரியுது, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கிற நிகழ்ச்சிய அவங்க சில செய்தி ரசூல சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது சொன்னாங்க, இது புகாரில முஸ்லிம் போன்ற அரசியல வருது. என்ன சொன்னாங்கன்னா, நாளை மறுமையில நீங்கள் எல்லோரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள், யார் விருத்த சேதனம் செய்யப்படாத ஹத்ரா செய்யப்படாத எழுப்பப்படுவீர்கள், செருப்பும் அணிந்திருக்க மாட்டீர்கள் அப்படின்னாங்க. இந்த செய்தி சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சங்கடப்படுறாங்க. அல்லாஹ் தூதர் எல்லாம் நிர்வாணமா இருப்பாங்க, அப்ப ஆண் பெண்கள்லாம் இருப்பாங்களேண்டாங்க. அவங்க கேள்வி ரசூல் அப்படின்னு சொன்னாங்க, நீ கேட்கிற மாதிரி அந்த நாளில் யாரும் தன்னை பற்றியோ தன்னுடைய நிலம் இப்படி பார்க்கவே மாட்டாங்க. எல்லோருடைய முகம் எங்க நோக்கி இருக்கும், வானை நோக்கி இருக்கும். ஏர்போர்ட்ல இறங்குறம ஊருக்கு போன எல்லாருக்கும் அவனும் எங்க இருக்கும், நம்ம பாசில் வந்துச்சாண்டு பக்கத்துல யாருக்கானு பார்க்கவே மாட்டான். கூட்டு போகும்போது அந்த ஃப்ரெண்டு சொந்தக்காரெல்லாம் இல்ல, உள்ள நீ பயன் வழியே வந்துருவா வேகமா, ஏன் ஞான் ஜாமா கிடைச்சிருச்சு பாக்குறோம் என்ன பக்கத்துல உங்க பின்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உலகத்தில் அப்ப ரசூ சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர மற்ற எல்லா தூதர்கள்ட்டையும் மக்கள் ஓடோடி போய் எங்களுடைய நிலைக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் சொல்லும் போது அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை போல என்று இருந்ததே இல்லை. ஆகவே நாங்கள் உங்களுக்காக எதையும் சொல்வதற்காக எங்கள் சூழ்நிலை இல்லை, நாங்கள் செய்த தவறை பயந்து கொண்டு இருக்கிறோம். யார் யாருடைய நிலைமை, நபிமாருடைய நிலைமை. அப்ப அவர்களே அப்படி நின்றா மற்றவங்க நிலைமை என்ன இருக்கும், அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலத்துல எல்லாருடைய தலையும் மேல் நோக்கி இருக்கும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் யார் யாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாரும் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவர்கள் செயலுக்கு தகுந்த பரிகாரம் வழங்கப்படுகிற போது என்னுடைய நண்பர்களில் ஒரு சிலர் இடது பக்கமாக செல்லப்படுவார்கள். என்ன அர்த்தம், நரகத்திற்கு. சுபஹானல்லாஹ், யாருடைய யார சொல்றாங்க, சஹாபாக்களை. அவர் இழுத்து செல்லப்படுகிற போது நான் அங்கு நின்று கொண்டு அசஹாபி அசஹாபி என்று நான் கத்து சத்தம் போட்டு சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர்களே, என்னுடைய தோழர்களே, உங்களுக்கு இந்த நிலையாய் நான் சத்தம் விடுவேங்கிறாங்க. யார் சொல்றது, இத சலதா சொல்றாங்க. அப்ப இதை எப்படி ஏன் சொல்றாங்கன்னா, நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சி யார் யார் தெரிவிச்சிருக்கிறா, அல்லாஹ் தெரிஞ்சு கொடுத்துருக்கான். இப்படிதான் நாளை மறுமை நடக்கும், இதை குறிப்பா சொல்றாங்க பாருங்க இந்த செய்தியை. ஏன்னா மக்களுக்கு ரசூல் அந்த காலத்து தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படி அழைக்கும் போது எனக்கு என்ன பதில் தரப்படும், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமுதாயத்தில் இன்றைய வரைக்கும் பார்க்குறோம், தலைவன் சொன்னவங்க தனி மரியாதை, தலைவன் ஆகிறதுக்கு முந்தைய அட்ரஸே இல்லாதவன் தலைவன் ஆனப்பறம் மிகப்பெரிய மரியாதை வசதிகளாகிடுறாங்க, பொருளாதாரத்தையும் சரி எல்லாத்திலையும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தூதரான பிறகுதான் வறுமைக்கு ஆளானார்கள். முதல்ல ஏழை அனாதியாக இருந்தாங்க, வாழ்க்கை வழி தெரியாமல் இருந்தாங்க. ஆனா வாழ்வு பொருள் அடையும் போது அவங்க யாராக்குறாங்க, மக்காவுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. இதனால ஹஜ்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வியாபாரத்திற்கு பொறுப்பாளர் அவங்க போனாங்க. அவங்க நாணயத்தை நேர்மையை பார்த்து அவளை மனம் முடித்து சொத்து போல யார் கையில் வந்துருச்சு, ரசூல் சங்க வந்துச்சு. அப்ப கையில அவ்வளவு பெரிய மக்காவுடைய மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த அவர்கள் இந்த கொள்கையை சொன்னதற்காக ஊர் விளக்கப்பட்டார்கள். உண்பதற்கு உணவு இல்லாமல் இளைஞர்களை தின்ற அளவுக்கு மாறினாங்க. இதுதான் அவனுடைய வாழ்க்கைண்டா. மதீனாவுக்கு போன பிறகு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்து சொந்தக்காராகிய அரசனான பிறகும் கூட ஆஷர் இல்லாத சொல்றாங்க, எங்களுடைய வீடுகளில் பல இரவுகள் வெறும் தண்ணீரும் பேரிச்சப்படம் தான் நாங்கள் தின்றிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் செல்வந்தராக இருக்க விரும்பினா அதை கொட்டுறதுக்கு தயாராக ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இந்த நிலையை வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன சொல்றாங்க பாருங்க, என்னுடைய சகாபாக்களே, என்னுடைய சகாபாக்களே என்று தன் அறியாம சத்தம் போடுவாங்களாம். என்ன தங்களோடு இருந்து தியாகம் செய்தவர்கள் பார்க்கும் அப்படி ஏற்படும் நம்ம நண்பர்களுக்கு என்ன கஷ்டம் நமக்கு எப்படி இருக்கும், நெருங்கிய ஒரு நண்பர், அவர் நண்பருக்கு தெரியும் நம்ம முன்னால யாரும் அடிக்கிறாங்க அல்ல சொல்லப்படுறாங்க, நம்மள நம்ம குறைஞ்சபட்சம் என்னங்க உங்களுக்கா இப்படி என்ன நம்ம ஆச்சரியப்பட்டு கேட்போம். இது அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையில் சொல்வேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சுபஹானல்லாஹ் என்ன பதில் வருமா, யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதஸு பஅதக். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மதே நீங்கள் மரணமடைந்த பிறகு இந்த மார்க்கத்தில் இவர் எதை புதிதாக உண்டாக்கினான் உனக்கு தெரியாது என்று பதில் வருமா. சுபஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்யல, என்ன செய்யல, மார்க்கம் என்ற பெயரால எந்த சஹாபி உருவாக்கல என்கிறது ஆதாரம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்தான பிறகு மார்க்கம் என்ற பெயரால் ஏதோ புதுசை உண்டாக்கியிருக்காங்க. இது என்ன உண்டாக்கியிருப்பாங்க சொன்னா வரலாற்று படிக்கும் போது சில செய்தி தெரியுது. அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி காலத்துல மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஞானத்தை அவங்களுடைய பிரசங்கத்தை பிரச்சாரத்தை பார்த்து கூட்ட கூட்டமா போறாங்க. இயல்புதானே, நல்ல அறிவார்ந்த கருத்து சொல்லும் போது நல்ல விளக்கம் சொல்லும் போது என்ன செய்வாங்க, அங்கு ஒரு பெரிய கூட்டம் போகும். எல்லா காலத்தும் எந்த காலத்தில் நடைமுறையில் இருக்குது, ஏன்னா அவங்க ஞானத்தை அவங்க விஷயங்கள் தெரியும் மனிதனுக்கு ஆர்வம் ஏற்படும். இதை பார்த்த உடனே அந்த காலத்தில் அப்துல் ரசாக் பெரிய அறிஞ்சிருந்தார், அவர் குரானை ஹதீஸையும் படிச்சு அதன் படி செயல்பட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாள். அவர் என்ன செய்யறாருடா, இதை பார்த்து வேதனைப்படுறார், ஆஹா மக்கள் இப்படி போயிட்டாங்களே, குலாசை விட்டுட்டு இமா அபுகனிவா 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 அவங்க பின்னாலே போயிருவாங்களோ என்று நினைத்தவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன தப்பு பண்றாங்க. என்ன பண்ணாங்கன்னா குரான் ஆயத்துகளை எழுதி எழுதி இன்ன ஆயத்தை ஓதினால் இன்ன பலன் கிடைக்கும் என்று செய்த தயார் பண்ணார். அவங்க நோக்கம் என்னதே, மக்கள் என்ன செய்யணும், குரான் கொண்டு வரணும். ஆனா செய்த முறை தவறு. அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன முக்கியமான வார்த்தை, நபியே குல், நீ சொல்லு, நீ யூதர்கள் கிறித்தவர்கள் முஸ்லிம்கள் இணைவைப்பாளர்கள் காபிர் எல்லாருக்கும் மத்தியில் போய்கிட்டு இருக்கிற போகும்னு சொல்ல வேண்டிய வார்த்தை குல் சொல்லு, இன்ன ஹுதல்லா அல்லாஹ்வுடைய வழி இருக்கா, ஹுதல்லா ஹுவல் ஹுதா அதுதான் நேரான வழி சொல்லு. அப்ப நீ சொல்லும் போது உன்னுடைய அறிவிற்கேற்ப அந்த மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லாத. அப்படி சொல்லிட்ட இன்னக்கு இதல்ல மின லாலிமீன், நீ அக்கிரமக்கான ஒரு ஆளா இவனை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் சொல்றான் இப்படி ஒரு சொன்னோட சொல்றான், உன்ன உலகத்தில் நடக்கிறாக்க லேஃபல் ஹயாத் உலகத்தில் ரெண்டு மடங்கு தண்டனை தந்துருவேன், வபாதல் மமாத் மரணத்திற்கு ரெண்டு மடங்கு தண்டனை அப்படி நான் தரும்போது தஞ்சிலக்கரசி உலக தடுத்தது உதவி யாருமே கிடைக்காங்கிறாள். அப்ப இவ்வளவு கண் இவ்வளவு அழுத்தத்தை தான் எல்லாம் சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யல, மக்களுடைய மரவச்சுக்கு தகுந்த மாதிரி மாத்த சொல்லல. அப்ப அல்லாஹ் சொல்றது அப்படியே சொன்னாங்க ரசூலா சொன்ன அல்ல அவங்க விளக்கமா அல்ல சொல்ல சொல்ல சொன்னாங்க அவ்வளவுதான். அப்ப இத அவர் சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. இவங்க என்ன செய்யிட்டாங்க, இவங்களா உருவாக்கி குரான் பக்க திருப்பணும் நல்ல எண்ணத்துல என்ன எண்ணம் தான். நீ பெரும்பாலும் பாருங்க ஒரு அமைப்பு ஒரு கூட்டம் உருவாகும் போது என்ன உருவாங்க, நல்ல எண்ணத்துல. இப்ப தபிலி ஜமாத் வச்சிருக்கீங்க, தபிலி ஜமாத் நோக்கம் என்ன, மக்களை எல்லாம் தொழுகை கொண்டு வரணும். அப்ப தொழுகை கொண்டு வரணுங்கிறது நோக்கம், அதுக்காக என்ன செய்யக்கூடாது, கட்டுக்கதைகளை பொய்களை சொல்லக்கூடாது. சுபஹானல்லாஹ், தபிலி ஜமாத் உண்மையிலே ஒரு நல்ல ஜமாத். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா வேற எந்த ஜமாத்தும் தேவையில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய காசுகளையும் நேரத்தையும் செலவழித்து தியாகம் செய்யக்கூடிய பெரும் ஜமாத். ஆனால் அவங்கள்ட்ட தங்கக்கடையில் கருவாட்டு கடை விற்கிற மாதிரி, தங்க கடையில் போர்டு போட்டு கருவாட்டு வித்தா அது நியாயமா, போவாங்களா யாராவது, போக மாட்டாங்க. அதை மாதிரி என்ன செய்யறாங்கன்னா உயர்ந்த கொள்கை உள்ளவங்க நாத்தம் பிடிச்ச விஷயம். ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, உதாரணம் புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில் நல்ல வியாபாரிகள் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் பயன் பண்றாரு, நீங்க சொல்லும்போது கவனமா கேளுங்க, சொன்ன சிலவருக்கு நான் சொல்லி முடிச்சோன்னு சரிதான யோசிச்சிருவீங்க, அது தவறுங்க நீங்களா சொல்லணும், அதான் கவனத்தோட கேளுங்க. ஒரு ஆள் செய்தார், அவர் பயன் பண்றாரு தபிலிகாரங்களுக்கு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் தாராம், அவர் மூத்தா போயிட்டாராம். மூத்தா போன உடனே மகனுக்கு ஒரு கவலை வந்துச்சான, மூத்தா போயிட்டாரு அப்ப என்ன செய்யலாம், எங்க வாப்பவரை அடக்க போறேன், எங்க வாப்புடைய கபருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு இரவு இருந்தா நான் சொத்துல பாதி தந்துடுறேன். சரி நல்ல மனுஷன் போல் இருக்கு, வாப்பு சொத்துல அப்படி பாதி கொடுக்க நினைச்சிருக்காரு, சரி என்ன செய்தாரு. அப்ப யாருமே முன் வரல. ஒரு மரவெட்டி என்ன செய்தானா, நம்ம காலமெல்லாம் மரவெட்டி பிழைக்கிறோம், நம்ம செத்து விட்டு வச்சுங்க அந்த சொத்து பகுதி யாருக்காக போய் சேரட்டும், நம்ம பிள்ளைக்காக போட்டோம் நினைச்சாங்களாம். அவர் நல்ல மனுஷன் போல் இருக்கு, சரி என்ன செய்தார், ரெண்டு கபர் வெட்டியாச்சான். பாருங்க கதை எப்படி போகணும், ரெண்டு கபர் வெட்டியாச்சான். கபர் வெட்டி அவங்க தாப்பன அடக்கியாச்சு. இந்த ஆளை என்ன செய்ய, மூடா வச்சுட்டாங்க, மூட முடியாதார, மூட ஏன உயிரோடு இருக்கிறார்ல, மூடா வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் அவர் வந்தாராம், நான் நைட்லாம் தங்கிட்டேன், அப்போ சொத்து பாதி ஏன் வாண்ட வாண்ட வேண்டாம், என்னங்க சொத்து வாண்டங்கிறீங்க, நீங்கள் ஒன்று முன்கருணைக்கு நேராக எங்கிட்ட வந்துட்டாங்க, ஏன் சிரிக்கிறீங்க, செய்யக்கூடாது. கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை, சரியா தவறான்னு கொஞ்சம் யோசிங்க. முன்கர் நக்கீர் வந்தவங்க நேரம் எங்க வந்துட்டாங்களா, அவரை விட்டாங்களா, நேரம் விட்டு வந்துட்டாங்களா, சுபான்லாம் பாருங்க, சுபான்ல போட்டுடுவாங்க மாஷா இல்லாம, சுபான்லாம் மாஷா இல்ல. ஒரு தமிழிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு நிறைய வரும். அல்ஹம்துல்லா ஒரு பள்ளியாசிரி போனோம், மெஹராபில் நாய் கிடந்துச்சு, அல்ஹம்துல்லாமா நாய் கிடந்துச்சான். என்ன சொல்லுவேன் சொன்னா அல்ஹம்துல்லா சொல்லாதீங்க, நாய் கிடந்த வேதனைப்படி சுபான்ல பாருங்க, நாய் எல்லாம் கிடக்கணும் அப்படி சொல்லுங்கண்டா. அதை போய் ஜமாத் சொல்லி ஆலோசனை கேள்வி பண்றாரு. அல்ஹம்துல்லா எதுக்கு சொல்லுவோம், சந்தோஷம் நாய் கிடந்துச்சு அல்ஹம்துல்லா அப்படி சொல்லாதீங்க. சுபா அந்த அந்த விளக்கமே கிடையாது அவங்களுக்கு. அப்ப சிந்திக்கிற இல்ல, சிந்திக்கவே கூடாங்கிற கூட்டம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரெண்டு கூட்டம் இருக்காங்க, ஒண்ணு தரீகா இன்னொன்று தப்லீக். அவங்க எதையும் சிந்திக்கவே மாட்டாங்க, என்னமோ அவங்க சொல்றது அப்படியே கேட்டே போகணும் அவ்வளவுதான். அப்ப என்ன செய்தாராம், முன்கிற கேட்டு வந்து என்ன கேள்வி கேட்டாராம், இந்த கோடாளி என்ன விலைக்கு வாங்க கேட்டா, அதுக்கே ஒரு இரவு ஆயிடுச்சான். ஒரு கோடாளிக்கு என்னால் பரிசு சொல்ல முடியல, பாதிச்சது எனக்கு வேண்டாம். இப்ப இந்த கதை சப்பார் என்ன சொல்லுங்க, அப்போ எப்படி அவரு பெரிய படிச்சவர் சொல்ற, காலேஜ் படிச்சு ப்ரொஃபசர் அவரு. முன்கர் நக்கீர் எங்க போவாரு, முதல்ல அசல தெரிஞ்சுக்கங்க. மலக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னது, அவர்கள் அவர்களுடைய சொல்ல பணியை தவிர எதையும் செய்ய மாட்டார்கள். இது குர்ஆனுடைய வாசகம். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை தவிர எதையும் செய்ய மாட்டாங்களாம். அப்ப இப்படிப்பட்ட ஆளுகள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், என்ன அவங்களுடைய பொறுப்பு, கபூர்ல வச்சோன்னா அவங்கள்ட்ட கேள்வி, இது அவங்க வேலை. அவங்க வந்து பாக்குறாங்களா என்ன பக்கத்து மனசு இருக்கிறான், அங்க வந்துட்டாங்களாம். பள்ளிவாசல மெஹராபில ஒரு படிச்ச மனுஷன், இது மாதிரி கட்டுக்கதைகளா சொல்லுவாங்க, அறிவுக்கே பொருத்தம் இல்லாத கதைகள். அதுக்கிட்ட சுபான் அப்ப என்ன மார்க்க என்ன அப்படி சொன்ன உடனே என்ன, அது என்ன பெரிய வேடிக்கை தெரியுமா, சொன்ன ஆட்கள் கூட இருக்காங்க பாருங்க, பெரிய பெரிய பணக்கார வியாபாரி, அவன் எல்லாம் பணக்காரன், அவன் என்ன செய்யணும், புதுக்கோட்டையில வெள்ளிக்கிழமை அடைக்கும் என்னெல்லாம் சொத்துல எங்கெல்லாம் போடுங்க, இங்க நீங்க வரமாட்டேங்கிறீங்களா, முதல்ல ஜும்மாவே கிடையாது சொல்றாங்க, அது ஏறல பாருங்க. அப்ப ஏன் சொல்ல வர சொன்ன கட்டுக்கதைகளும் மார்க்கமா சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட அதிகாரம் மனிதனுக்கு இல்ல, இதை சொன்னாதான் வருவான் என்று இருந்தால் அது மார்க்கம் அல்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன் அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கப்படுறது என்னது, சத்தியத்தை சொன்னான்னு எப்படி கேட்கப்படுறது இல்ல, ஏன் அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கூட்டு வரல கேட்க மாட்டான். ஆனா எப்படி கேட்பான், நீ ஏன் அவருக்கு தகுந்த மாதிரி சொன்ன, உனக்கு என்ன என்னதான் நரகம் தான். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, குர்ஆன் ஆயத்தா எழுதி செட் பண்ணிட்டாரு. பிறகு சொல்றாரு, நான் உங்களை இதன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உருவாக்கினேன், ஆகவே இதெல்லாம் உண்மை அல்ல, நான் சொன்னவை நான் விட்டாங்களா. இன்னைக்கு பாக்குறேன் என்னது, நோய் நிவாரணி எனக்கு ஒரே ஆயத்தா இருக்கும், அதை ரொம்ப கவனமான வாழ்க்கை படிப்பாங்க. பிரசவத்துக்கு ஒரு ஆயத்து, சிலர் பாத்தீங்கன்னா வியாபாரிக்கு படிச்சுட்டே இருப்பான், என்ன அவன் வியாபாரத்தை பழக்கத்து கிடைக்குமா, அந்த ஆயத்தா எழுபதரை ஓதுறது மனசு நல்லது இருக்கலாம். இந்த மாதிரி ஆயத்து இருக்கு, நிவாரண மனசுல வேற நோய் நிவாரண புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல வெறும் ஆயத்தெல்லாம் போட்டிருப்பான். இது அந்த காலத்துக்கு சரக்கு பாருங்க, அவரே சொல்லிட்டா நான் தான் சொன்னேன் ஏத்துக்கள் மாட்டேங்கிறாங்க. அவர் விதேகத்தை பொறுத்த வரைக்கும் உருவாக்க கூடாது, சீரட் பிடிக்கலன்னு விட்டுறணும், அது பொடி போட்டு பாடக்கூடாது, பிறகு பொடி பாட முடியாது, தப்பா ஒதுக்க வேண்டியதுதான். விட்டு நரகத்துக்குரியது கேட்கப்படுறது இப்படித்தான் செய்தாங்க. இப்படி மார்க்கது கட்டுக்கதைகளுக்கு மிக சொந்தக்காரங்க தபரி தரிகாவும் தபரி சுபஹான. நான் சொன்ன கதைகள் அல்லாட்டு தண்டனை பயிரும் அறிவிச்சுட்டேன், அவ்வளோ கதை தரிகாண்டாலும் என்னதான் கதை தான், அதுல என்ன இருக்காது, குர்ஆனே இருக்காது, என்னதான் இருக்கும், வெறும் கட்டுக்கதை தான். அப்ப இதுக்கு மார்க்கத்து இடம் இல்ல. அப்ப இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லித்தான் மார்க் உண்டாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய சகாபாக்களே உங்களுக்கா நரகத்துக்கு செல்லக்கூடிய இளைஞலின் சத்தம் போடும் போது அல்ல என்ன சொல்றான், முகமதே உங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன செய்தாங்க, உங்களுடைய மோத்துக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படும் உங்களுக்கு தெரியாது சொல்வாங்களா, சொன்ன அல்ல சொல்வானா, சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ். நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மீது கொண்டிருந்த அன்பு இருக்குத, அளப்பெரிய அன்பு. ஒரு தலைவருக்கும் தொண்டனுக்கு பத்தி உள்ள இணைப்பு பார்க்க யார்த்த வாங்கணும், அல்லாவுடைய தூது அந்த அளவுக்கு பிரியமா இருப்பாங்க. ஏன்னா சகாபாக்கள் அத்தனை பேர் சொல்லுவாங்களா, அல்லாவுடைய தூது ஏமாறு பிரியமா இருந்தாங்க, ஏமாறு அந்த அளவுக்கு பிரியமா இருப்பாங்க. அதற்கு பாகுபாடு அந்த அளவுக்கு பேச பிரியம் சூசலா சொல்லும், தன்னுடைய சகாபின்னு சொல்ற போது அல்லாஹ் இப்படி சொல்றான், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், அவடெல்லாம் என்னுடைய என்னோட சேர்ந்த தியாகிகள் ஆகவே அவள் மன்னிச்சு அல்லன்னு கேட்கணும், அப்படித்தான் கேட்கணும். அவங்க அப்படி சொல்லல, நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால் என்னுடைய சகோதரர் நல்லடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல் நானும் சொல்லிவிடுவேன். சுபஹானல்லாஹ், என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையில இந்த உலகத்தில் பிதத்துகளும் சிறுக்களும் அதிகமாக நடைபெறக்கூடிய முக்கியமான ஆள் யாரு, மதத்தின் பேரால் மார்க்கத்தின் பேரால் நம்ம இஸ்லாத்தின் பேரால் யாருக்கு நடக்குது, மொய்தி ஆண்டவோ. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிக பள்ளி யார் பள்ளி தான், மொய்தி ஆண்டவ பள்ளி தான். ரசூல்லா பள்ளி அல்லாவுடைய பள்ளி ரொம்ப கம்மி தான், மொய்தி ஆண்டவ பள்ளி நிறைய இருக்கும். ஏன்னா மொய்தி ஆண்டவர் மூலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி இப்ப நேச்சர் போடக்கூடிய பள்ளியெல்லாம் இருக்குது, பள்ளியாசு இல்ல ரசூல்லா பேருக்கு பெரும் பாத்தியை விட்டுருவான், கடலை கொடுத்து விட்டுருவான். அப்ப அந்த அளவுக்கு பிதாத். அப்ப என்ன சில விஷயங்கள்ல இந்த மதிக்கிறங்கிற பேரில் ஏகப்பட்ட மாதிரி அப்ப ரசூலா சொல்றாங்க. நான் அவங்க சொன்ன மாதிரி ஏன்டா அல்ல என்ன செய்வானா எல்லாருக்கும் மத்தியில் வச்சு ஈசாட்ட கேட்கறான், ஈசா இஸ்லாம் ஈசாவே நீர் தான் உன்னையும் உடைய தாயாரையும் வணக்கத்தும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சொன்னீரோ நல்லா கேட்பானா செய்யறாங்க இல்லையா, யாரும் செய்யறாங்க மரியத்தை வழங்குறாங்க. என்ன என்ன பேர் சொல்றாங்க, மேரி ஈசா ஏசுநாதர் இருக்கிறான். அப்ப அல்லா ஏசு மரிய மூணு முக்கடக்கோடு கொள்வாங்க. அது அல்ல கேக்குறான், நீதான் உன்னை உடைய தாயாரை வணங்கும்படி சொன்னாயோ என்று கேட்க ஈசா சொல்லுவாங்க, அல்லாவே நீ ஏன் கேட்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை, என்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லாவற்றும் உனக்கு தெரியும், ஆனால் நீ என்னென்னு தெரியாது, நான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னைத்தான் வணங்க வேண்டிய எனக்கும் அவங்களுக்கு யார் ரப்ப அவனைத்தான் வணங்க வேண்டும் சொன்னதே தவிர அதுக்கு மாற்றமாக நான் சொல்லவில்லை. நான் மரணமடைந்த பிறகு நான் அதுக்கு பொறுப்பில்லை, நீ நினைத்தால் மன்னித்துக்கொள், நீ நினைத்த தண்டித்துக்கொள் சொல்லுவாங்க. இதே பதில் யார் சொல்லுவாங்களாம், ரசூல் சொல்லலாம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லும்படி வார்த்தை பாருங்க, என்னுடைய சஹாபாக்கள் சொல்லாம என்ன சொல்றாங்க, நான் அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல யா அல்லாஹ் நான் இருக்கும் வரை நான் சொன்னேன், நீ அல்லாஹ் வழியாக நீ சொன்ன மார்க்கம் சொன்னேன், நான் பின்பற்றிய விஷயம் நான் தெளிவுபடுத்த விஷயம் சொன்னேன், இதுக்கு அல்லாஹ் வேற நான் சொல்லல, அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் யார் பொறுப்பு இல்ல, நான் பொறுப்பில் ஒதுக்கிடுவாங்க. அப்ப நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் என்பதை அல்லாஹ்வுடைய எப்ப சொல்லிட்டாங்க, அவங்க வாழக்கூடிய காட்சி சொல்லிட்டாங்க. அதனால இந்த மார்க்கத்தின் பெயரால யாருக்கும் புதிதாக ஒன்று ஏற்படுத்த அதிகாரமே இல்லை என்ற இன்னொரு செய்தி சார்ல அடுத்த வாரம் சில செய்தி சொல்லுவேன், சில தலைமை நிற்கிறது இருந்தாலும் நம்ம இந்த செய்திகளை நீங்க சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய. அதனால தயவுசெய்து ஆழமன் பைய வச்சுங்க, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வழிதான் அந்த ஒரே வழிங்கிறது என்ன ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக நினைச்சாங்க. ஒரு ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டினாங்க, என்னது ஒரு கோடு போட்டு ஒரு ஆயத்தை சொல்லி காட்டான், அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, நீங்கள் இந்த வழியை பின்பற்றுங்கள், பல்வேறு வழி பின்பற்றாதீர்கள், பின்ன என்ன நடக்கும், அல்லாஹ்வுடைய வழியை விட்டு அது உங்களை பிரித்து விடும். நான் காட்டிய விஷயத்திற்கு மாற்றமாக புதுசாக யாராவது சொன்னா அது என்ன சொல்லுவாங்க, வழிகேடு என்ன சொல்றது, ஆயத்து நம்பரா யாரு கேட்டா நம்ம கேட்கலையா குறிச்சுக்கிட்டீங்க, அது 6:153 அந்த வசனம், 6:153 நபிகள் நாயகம் சில ஹதீஸ்களை பாடம் செய்யுங்க. அரபி தெரியாவிட்டால் கூட அந்த விஷயங்களை சொல்லி அதை குறிப்பிட்டு இந்த கடைசி சொன்ன பாருங்க, இது மறுமை நிகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு அவரோடு போராடி தியாகம் செய்த சஹாபாக்களே இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தி விட்டார்கள். யாரே சொல்றா, யாரே சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றான். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு என்னதான் கிடைக்குங்கிறாங்க, நரகம்தான். நம்மளா சொல்லல, யார் சொல்றா, இத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளில் யாரேனும் புதிதாக நன்மை என்ற பெயரால், தீமைங்கிற பெயர்ல இல்ல, எதை பெயர்ல, நன்மை என்ற பெயரால் உருவாக்கி இருந்தால் அது வழிகேடு, நரகத்துக்கு எச்சரிக்கை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு வழிமுறையையும் கடைபிடித்து அதனையே பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அதன்பால் அழைக்கக்கூடிய நல்லவளாக நம்மை ஆக்கி முஸ்லீமாக மரணித்து முஸ்லீமாக சொர்க்கத்தினுடைய அன்பாக்கத்தை தந்தல்வராக வேண்டி நிறைவு செய்கின்றேன். واخر ذنب الله رب العالمين الله سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك